கர்த்தருடைய திராட்சத்தோட்டம். பரலோகத்தின் சிறந்த ஈவுகளை மனிதர் அனைவருக்கும் கொடுக்க வேண்டுமென்பதே தேவனுடைய ஆசை. அதற்காகவே சிலை வழிபாட்டு உறவினர்களோடு வாழ்ந்து வந்த ஆபிரகாமை கானான் தேசத்திற்கு வரும்படி அழைத்தார் தேவன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஆபிரகாமிடம் சொன்னார் தேவன். ஆதியாகமம் 12:2. உலகிற்கு தேவன் தந்துள்ள சத்தியத்தை பத்திரமரமாக பாதுகாக்க வேண்டியதும் வாக்கு பண்ணப்பட்ட மேசியாவின் வருகையால் சகல தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியதும் இஸ்ரவேலின் வேலையாக இருந்தது. ஆபிரகாம் அந்த இஸ்ரவேல் மக்களின் தேசப்பிதாவாக ஆனது தேவன் அவருக்கு தந்த மதிப்பு ஆகும். மெய்தேவனைப் பற்றிய அறிவு மக்கள் மத்தியில் கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டது. சிலை வழிபாட்டால் அவர்கள் மனது இருளடைந்துவிட்டது. தேவனுடைய நியமங்கள் நியாயமாயும் பரிசுத்தமாயும் நன்மையாயும் இருந்தபடியால் மனிதர் தங்களுடைய கொடுமையான சுயநல நோக்கங்களுக்கு ஏற்ற சட்டங்களை உருவாக்க முயன்றனர். ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவராயிருந்தபடியால் அவர்களை அழித்து போடவில்லை. தம்மை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக தம்முடைய சபையின் மூலம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தீர்மானித்தார். தம்முடைய மக்கள் மூலம் தேவன் வெளிப்படுத்துகிற நியதிகளே மனிதரில் தேவ ஒழுக்கத்தின் சாயலை உருவாக்குவதற்கான கருவியாக அமைய வேண்டுமென்று தேவன் திட்டமிட்டார். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மேன்மைப்படுத்த வேண்டும், அவருடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டும். மதிப்பான இந்த உன்னத வேலையை இஸ்ரவேல் வீட்டாரிடம் கொடுத்தார் தேவன். அவர்களிடம் இந்த பரிசுத்தமான பொறுப்பை கொடுப்பதற்காக அவர்களை உலகிலிருந்து பிரித்தெடுத்தார். தமது நியாயப்பிரமாணத்துக்கு அவர்களை காவலாக வைத்தார். தேவனை அறிகிற அறிவு இஸ்ரவேலர் மூலம் மனிதருக்குள் எப்போதும் இருக்க வேண்டுமென்பது தேவனுடைய திட்டம். இருள் சூழ்ந்திருந்த உலகில் இவ்வாறு பரலோக வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டியிருந்தது. சிலை வழிபாட்டை விட்டு விலகி ஜீவனுள்ள தேவனை சேவிக்குமாறு மனிதரை அழைக்க ஒரு குரல் தேவையாக இருந்தது.
தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தை மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். யாத்திராகமம் 32:11. தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றிப்போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். சங்கீதம் 105:26-27. 106:9. நல்லதொரு தேசத்திற்கு கொண்டு வருவதற்காக அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுவித்தார். அவர்கள் தங்கள் எதிரிகளிடமிருந்து தப்பி வாழ்வதற்கான புகலிடமாக அத்தேசம் இருக்க வேண்டுமென்பதே தேவ திட்டம். தம்மிடம் அழைத்து தமது நித்திய கரங்களால் அவர்களை அரவணைத்துக் கொள்ள அவர் ஆசைப்பட்டார். அவர் காட்டுகிற இரக்கத்திற்கும் செய்கிற நன்மைக்கும் பதிலாக அவர்கள் அவர் நாமத்தை உயர்த்தி உலகில் அதை மகிமைப்படுத்த வேண்டியிருந்தது.
கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனைதை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டைக் கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. உபாகமம் 32:9-12. உன்னதமானவருடைய நிழலில் இஸ்ரவேலர் வாழ்வதற்காக தேவன் அவர்களை தம்மிடம் அழைத்து வந்தார். வனாந்தர அலைச்சல்களின் ஆபத்துகளிலிருந்து அற்புதமாக அவர்களை பாதுகாத்தார். வாக்குத்தத்த நாட்டில் தேவ தயவு பெற்ற தேசமாக அவர்களை நிலைப்படுத்தினார். இஸ்ரவேலரின் அழைப்பையும் அவர்கள் ஏகோவாவுக்கு பிரதிநிதிகளாக இருந்து நற்செயல் செய்வதற்கு தேவன் அவர்களுக்கு கொடுத்தத பயிற்சியையும் மனதை தொடும் ஓர் உவமை மூலம் வெளிப்படுத்துகிறார் ஏசாயா. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சத் தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். இந்நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சத் தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சச் செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சப் பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஏசாயா 5:1-2.
தாம் தெரிந்து கொண்ட இந்த தேசத்தின் மூலம் மனித இனம் முழுவதற்கும் ஆசீர்வாதம் தர தீர்மானித்திருந்தார் தேவன். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சத் தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு என்று அறிவிக்கிறார் தீர்க்கதரிசி. ஏசாயா 5:7.
வேதவாக்கியங்கள் இந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. தமது நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளால் அவர்களைச் சுற்றி வேலி அமைத்தார். சத்தியம், நியாயம், தூய்மை பற்றிய நித்திய நியதிகள் அவை. தாங்கள் பத்திரமாக இருப்பதற்காகவே அவர்கள் இந்த நியமங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியிருந்தது. ஏனெனில் பாவச் செயல்களால் அவர்கள் தங்களை அழித்துக் கொள்ளாதபடி அவை அவர்களை பாதுகாக்கின்றன. அவர்கள் மத்தியில் அவர் தமது பரிசுத்த ஆலயத்தை வைத்தார். அது அந்த திராட்சத் தோட்டத்தில் கோபுரமாக இருந்தது. கிறிஸ்துவே அவர்களுடைய பயிற்சியாளர். வனாந்தரத்தில் அவர்களோடு அவர் இருந்தது போல பின்னரும் அவரே அவர்களுடைய போதகராகவும் வழிகாட்டியாகவும் இருந்து வந்தார். கிருபாசனத்திற்கு மேலே ஷெக்கைனாவில் தேவனுடைய மகிமை தங்கியிருந்தது. அவர்கள் மேல் தேவன் தமது அன்பையும் பொறுமையையும் தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்தார்.
தேவன் தமது திட்டங்களை மோசே மூலமாக விளக்கினார். அவர்கள் வளமாக வாழ்வதற்கான நிபந்தனைகளையும் வெளிப்படுத்தினார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமும் 7:6. கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளையெல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். உபாகமம் 26:17-19.
இஸ்ரவேல் புத்திரருக்கென்று தேவன் ஒதுக்கியிருந்த எல்லைகள் முழுவதையும் அவர்கள் முதலில் பிடிக்க வேண்டியிருந்தது. மெய்த்தேவ வழிபாட்டையும் சேவையையும் புறக்கணித்த தேசங்கள் அழிய வேண்டியிருந்தது. ஆனால் இஸ்ரவேலின் மூலம் தேவனுடைய குணம் வெளிப்பட்டு மனிதர் அவர்பால் ஓடிவர வேண்டுமென்பதே முக்கிய நோக்கம். உலகம் முழுவதற்கும் நற்செய்தி அழைப்பை கொடுத்தாக வேண்டும். பலிமுறை ஆராதனைகள் மூலமாக தேசங்களுக்கு முன்பாக கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரை நோக்கி பார்ப்பவர்கள் வாழ்வடைவார்கள். கானானிய பெண் ராகாப், மோவாபிய பெண் ரூத் போன்று சிலை வழிபாட்டிலிருந்து மெய்த்தேவ வழிபாட்டுக்கு மனம் திரும்பியவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலரின் எண்ணிக்கை இவ்வாறு பெருகும்போது அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தரித்து பூமி முழுவதையும் தங்கள் அரசாங்கத்தால் நிரப்ப வேண்டும். இதுதான் நம் தேவனுடைய திட்டம்.
ஆனால் தேவனுடைய இந்த நோக்கத்தை ஆதி இஸ்ரவேலர் நிறைவேற்றவில்லை. நான் உன்னை முற்றிலும் நற்கணிதரும் உயர்குல திராட்சச் செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டுத் திராட்சச் செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன?
இஸ்ரவேல் பலனற்ற திராட்சச் செடி. அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது.
எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சத் தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சத் தோட்டத்திற்காகச் செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சப்பட்ச பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சத் தோட்டத்துக்குச் செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன்,
அதின் கிளை நறுக்கப்படாமலும் களைகுத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அதின் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சத் தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. எரேமியா 2:21, ஓசியா 10:1, ஏசாயா 5:3-7.
தேவனுக்கு உண்மையாக நடக்காவிட்டால் மனிதருக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை மோசே மூலம் தேவன் தம்முடைய மக்களுக்கு தெரிவித்திருந்தார். தேவனோடு செய்துள்ள உடன்படிக்கையை மீறி நடந்தால் தேவனிடமிருந்து நாம் நம்மை பிரித்துக் கொள்கிறோம். அப்போது அவருடைய ஆசீர்வாதம் நம்மிடம் வர முடியாது. இந்த எச்சரிப்புகளுக்கு யூத தேசம் செவி கொடுத்த போதெல்லாம் நிறைவான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றார்கள். அதனால் சுற்றியிருந்த மக்களுக்கும் அவர்கள் மூலம் ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆனால் தாங்கள் தேவனுடைய பிரதிநிதிகளாக வாழ்வதின் பாக்கியங்களை பல சமயங்களில் அவர்கள் மறந்து போனார்கள். அத்தோடு தேவனையும் இஸ்ரவேலர் மறந்து போனார்கள். தேவனுக்கு செய்ய வேண்டிய சேவையை அவர்கள் செய்யவில்லை. உடன்மனிதருக்கு அவர்கள் தந்திருக்க வேண்டிய வழிகாட்டலையும் அவர்கள் தரவில்லை. நிர்வகிப்பதற்காக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட திராட்சத் தோட்டத்தை தங்களுக்கே உடமையாக்கிக் கொள்ள பார்த்தார்கள். அவர்களுடைய பேராசையை பார்த்த அஞ்ஞானிகளும் அவர்களை இழிவாய் பார்த்தார்கள். இவ்வாறு தேவனுடைய நல்ல குணத்தையும் அவருடைய ராஜ்யத்தின் நல்ல சட்டதிட்டங்களையும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது.
ஒரு தகப்பனைப் போல் அவர்கள் தவறுகளை தேவன் பொறுத்து கொண்டார். திருந்துமாறு அவர்களிடம் தேவன் கெஞ்சினார். இரக்கத்தை கொடுத்து கெஞ்சினார். இரக்கத்தை எடுத்து கெஞ்சினார். பொறுமையாய் அவர்கள் பாவங்களை அவர்கள் கண்முன் நிறுத்தி அவற்றை அவர்கள் ஒத்துக்கொள்வதற்காக அவர் பொறுத்திருந்தார். தீர்க்கதரிசிகளையும் தூதுவர்களையும் தோட்டக்காரரிடம் அனுப்பினார். ஆன்மீக பகுத்தறிவுடைய இவர்களை தோட்டக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எதிரிகளைப் போல நடத்தினார்கள். அவர்களை உபத்திரவப்படுத்தி கொலை செய்தார்கள். மீண்டும் தேவன் தமது தூதுவர்களை அனுப்பினார். தோட்டக்காரர்கள் அவர்களையும் அவ்வாறே நடத்தி இன்னமும் அதிகமான வெறுப்பை அவர்கள் மேலும் உமிழ்ந்தார்கள். சீர்வள் சிறையிருப்பின் போது தேவதயவு எடுத்துக் கொள்ளப்பட்டதால் பலர் மனந்திரும்பினார்கள். ஆனாலும் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு இவர்கள் திரும்பி வந்தபோது முந்தைய தலைமுறை செய்த அதே தவறுகளை இவர்களும் செய்தார்கள். சுற்றியிருந்த தேசங்களோடு சச்சரவுகளை தேடிக் கொண்டார்கள். மக்களில் நிலவிய தீமைகளை சுட்டிக்காட்ட அவர் தமது தீர்க்கதரிசிகளை அனுப்பின் போது முன்பு முற்பிதாக்கள் செய்தபடியே இவர்களும் செய்தார்கள். சந்தேகத்தோடு பார்த்து தீர்க்கதரிசிகளை அவமதித்தார்கள். இவ்வாறு தோட்டக்காரர் தங்கள் மேல் குற்றங்களை அதிகரித்துக் கொண்டார்கள்.
பலஸ்தீனாவின் மலைகள் மீது தெய்வீகத் தோட்டக்காரர் நாட்டிய நற்குல திராட்சச் செடியை இஸ்ரவேலர் இழிவாய் நினைத்தார்கள். வேலிக்கு வெளியே எறிந்தார்கள். கசக்கி தங்கள் கால்களின் கீழே போட்டு மிதித்தார்கள். அது இனி ஒருபோதும் இராதபடி அழித்து விட்டதாக நினைத்தார்கள். தெய்வீகத் தோட்டக்காரரோ அந்தச் செடியை எடுத்து ஒழித்து வைத்தார். சுவருக்கு அடுத்த பக்கம் அதை நாட்டினார். அதன் அடித்தண்டு வெளியே தெரியாதபடி பார்த்து கொண்டார். மதிலைத் தாண்டி கிளைகள் வந்தன. அதனோடு வேறே கிளைகளை ஒட்ட வைக்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் மனிதர் எவரும் அதன் அடித்தண்டை தொட முடியாது, அழிக்க முடியாது. திராட்சத் தோட்டத்தை பராமரிக்கிற வேலையை இன்று தேவசபையே செய்து வருகிறது. தீர்க்கதரிசிகள் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள ஆலோசனைகளும் கடிந்துரைகளும் தேவசபைக்கு மிகவும் முக்கியமானவை. ஏனெனில் மனித இனத்திற்கான தேவதிட்டத்தை தீர்க்கதரிசிகள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பாவ மனிதர் மேல் தேவனுக்குள்ள அன்பையும் அவர்களுக்கான இரட்சிப்பின் திட்டத்தையும் தீர்க்கதரிசிகளின் போதனைகள் வெளிப்படுத்துகின்றன. இஸ்ரவேலுக்கு தேவ அழைப்பு, அவர்களுடைய வெற்றி தோல்விகள், தேவதயவை அவர்கள் திரும்பப் பெறுதல், திராட்சத் தோட்டத்தின் சொந்தக்காரரை அவர்கள் புறக்கணித்தல், ஆதியில் போடப்பட்ட திட்டத்தை மீதமான ஒரு கூட்டம் நிறைவேற்றி வைத்தல், உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள் அந்த மீதமானவர்களுக்கு நிறைவேறுதல் ஆகியவையே தீர்க்கதரிசிகளின் செய்தியாக இருந்தது. கடந்த காலம் முழுவதும் இவற்றை தாம் அறிவித்து வந்தார்கள்.
முற்கால தீர்க்கதரிசி ஒருவர் சொல்லியிருக்கிற செய்திதான் இப்போது தேவனுடைய திராட்சத் தோட்டத்தில்
உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக பணிபுரிகிற அவருடைய சபைக்கு தேவன் தருகிற செய்தியாக இருக்கிறது. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சத்தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஏசாயா 27:2-3. இஸ்ரவேல் தன் தேவனை நம்பட்டும். திராட்சத்தோட்டத்தின் சொந்தக்காரர் அருமையான கனிகளுக்காக வெகுகாலம் காத்திருக்கிறார். எல்லா தேசங்களிலும் உள்ள மக்கள் மத்தியிலிருந்து அந்த கனிகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். சீக்கிரம் அவர் தமக்கு சொந்தமானவர்களிடம் வருவார். இஸ்ரவேல் வீட்டாருக்காக தேவன் வைத்திருக்கிற நித்திய திட்டங்கள் அந்த மகிழ்ச்சியான நாளில் நிறைவேறும். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளைச் செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். வசனம் 6.